நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி. உஸ்பெகிஸ்தான் அதிபர் இஸ்லாம் காரிமோவ் உயிரிழந்து விட்டதாகவும் அதற்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் துருக்கி பிரதமர் கூறியுள்ளார். ஆனால் உஸ்பெகிஸ்தான் அரசாங்கம் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. அதிபர் காரிமோவின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாக மட்டுமே கூறியுள்ளது. அதிபர் இறப்பு குறித்த ஊகங்கள் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. 25 ஆண்டுகளுக்கும் அதிகமாக உஸ்பெகிஸ்தானை ஆட்சி செய்த இஸ்லாம் காரிமோவிற்கு வாரிசு இல்லாதது குறிப்பிடத்தக்கது.
சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட உயர்தர ஸ்மார்ட் செல்பேசிகள் சிலவற்றில் இருக்கும் பேட்டரிகள் வெடிப்பதாக வந்த புகார்களை அடுத்து சாம்சங் நிறுவனம் புதிய மாடல் ஸ்மார்ட் செல்பேசி விற்பனையை இடைநிறுத்தியுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் விற்பனையை தொடங்கிய பிறகு 2 மில்லியனுக்கும் மேலான கேலக்ஸி நோட்டு 7S செல்பேசிகளை தென்கொரிய நிறுவனமான சாம்சங் விற்பனை செய்திருக்கிறது. இதனால் தென்கொரிய பொருட்கள் கெட்ட பெயரை பெறும். கேலக்ஸி 7 நோட்டு 1 வாங்க எண்ணியிருந்தேன், இனிமேல் அதனை வாங்கப் போவதில்லை என்று வாடிக்கையாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
그것 때문에 한국 제품에 좀 그런 거에 대해서 인식도 안 좋아질 것 같고요.
இந்த செல்பேசியை ஏற்கனவே வாங்கியிருப்போருக்கு புதிய செல்பேசி வழங்கப்பட இருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிலிப்பைன்ஸில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேரும் புதிய மாணவர்கள் அவர்களை படிப்பை தொடங்குவதற்கு முன் சட்டவிரோதமாக போதை மருந்தை உட்கொண்டுள்ளார்களா என்பதை கண்டறிய சோதனை ஒன்றை நடத்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இதற்கு அரசு அதிகாரிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
The drug problem has reached our homes, our streets, our schools, our places of work.
போதைப்பொருள் இல்லா பல்கலைக்கழக வளாகங்களை உருவாக்குதன் ஒரு முயற்சி இது என உயர்கல்வித்துறையின் மூத்த அதிகாரியான ஜூலியடோ வில்ட்ரலோ கூறியிருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிலிப்பைன்ஸ் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரோட்ரிகோ டுடர்டோ நாட்டில் வளம் கொழிக்கும் வர்த்தகமான சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றிலுமாக அகற்றிவிட உறுதியெடுத்துள்ளார்.
ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கோ அல்லது பார்வையாளர்களுக்கோ சிகா வைரஸ் தொற்று ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதற்கு முன் சிகா வைரஸ் பரவலை தடுக்க ஒலிம்பிக் போட்டிகள் பிரேசிலில் நடத்தக்கூடாது அல்லது ஒத்திவைக்க வேண்டும் என்று சில வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் அதுபோன்ற அச்சங்கள் ஆதாரமற்றவை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த கணிப்பு வரும் 7ஆம் தேதி பிரேசிலில் தொடங்க உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் பொருந்தும் என உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
தெற்கு சூடானிற்கு கூடுதலாக 4000 அமைதிப்படையினரை அனுப்பும் தீர்மானத்தை தொடர்ந்து இன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து பிரதிநிதிகள் குழு ஒன்று அங்கு வருகை தரவுள்ளது. ஐநாவின் இந்த முடிவை நவீன காலனித்துவம் என்று தெற்கு சூடான் அரசாங்கம் விமர்சித்துள்ளது. மேலும் ஐநாவுடன் ஒத்துழைக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளது. தெற்கு சூடான் தலைநகர் ஜூபாவில் அதிபர் சல்வா கீர் ஆதரவாளர்களுக்கும் அவருடைய அரசியல் எதிரியான ரொய்க் மச்சரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்ததைத் தொடர்ந்து கூடுதல் அமைதிப்படையினரை அனுப்புவதற்கான திட்டத்தை அமெரிக்கா முன்மொழிந்தது. தெற்கு சூடான் ஒத்துழைப்பை தராவிட்டால் உதவிகளை நிறுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது.
சிரியாவில் அரசாங்க படையினர் மற்றும் போராளி குழுக்கள் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் முதற்கட்டமாக டமாஸ்கஸின் அருகே போராளிகள் வசமுள்ள நகரிலிருந்து 100க்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர். இந்த ஒப்பந்தத்தின்படி போராளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அந்த பகுதி மீண்டும் அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். சுமார் 3 ஆண்டுகளாக அந்த நகரம் முற்றுகையின் கீழ் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சிறைக்காவலில் இருந்தபோது தலையில் பெரிய காயங்களால் துன்புற்ற சீன செயற்பாட்டாளர் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளார். இன்னொரு செயற்பாட்டாளர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதற்கு சமூக ஊடகங்களில் கவன ஈர்ப்பு பரப்புரை தொடங்கியதற்கு சிங் வாங்லின் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தார். கார்ட்போர்டில் தொங்கி உயிர் மாய்த்து கொள்ள சிறு முயன்றதாக சீனாவின் ஹெனான் மாகாண மத்திய ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் பில்லியன் கணக்கான டாலர்களை வரியாக செலுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையம் விதித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அயர்லாந்தின் கூட்டணி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வரும் புதன்கிழமை அன்று இந்த மேல்முறையீட்டுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் பெறப்படும் என்று அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.